Honorable Member Yogeshwaran, you have 10 minutes.
தலைமிடாங்கம் உறுப்பினர் அவர்களே, இன்று நுண்கடன் சம்பந்தமாக ஜேவிபியினர் கொண்டு வந்த அந்த ஒத்திய வைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் பேசுவதையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே வடக்கு கிழக்கு மாகாணம் என்பது யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணமாகும். ஆனால் இன்று அந்த மாகாணம் பல துறையில் பாதிக்கப்பட்ட நிலையில் நுண்கடனாலும் பெரிதும் பாதிப்பை எதிர்கொண்டு இருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய இந்த காலகட்டத்திலே அந்த மக்களை சீரழிக்கின்ற ஒரு செயற்திட்டமாக இந்த நுண்கடன் அமைந்திருப்பதை இன்று பலரும் அறிந்திருக்கின்றார்கள். குறிப்பாக யுத்தம் முடிவடைந்ததன் பின் 2009 பின்னர் பாதுகாப்பு செயலாளரினால் வடக்கு கிழக்குக்கு ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 1977 தொடக்கம் 2009 வரை எப்படி தமிழர்களால் தொடர்ந்து 30 வருடங்களாக யுத்தம் நடத்த முடிந்தது என்பதே அந்த ஆய்வு. ஆம், அந்த ஆய்வின் முடிவில் கிடைத்த பதில், தமிழ் மக்களது சுயசார்பு பொருளாதாரம் அது பலமாக இருக்கும் வரை தமிழர்களுக்கு சிந்திக்க நேரம் இருக்கும். ஆக எங்களது சுய பொருளாதார வலு உடைந்து விட்டால் சோரா சுதந்திரமா என்ற நிலை அவர்களுக்கு உருவாகும். உதாரணமாக மலையக தமிழ் மக்கள் போல் அன்றாளம் காட்சிகளாக எங்களது பொருளாதார ஸ்தீர நிலையை உடைத்து விட்டால் எங்களுடைய அரசியல் விடுதலை கோரிக்கை தானாகவே நீர்த்து போகும். அது அவர்களது கணக்கு. எங்களது நேரம் அனைத்து உழைப்பை நோக்கியதாக இருக்கும், சிந்திக்க நேரம் இருக்காது. இந்த வகையில் தான் திட்டமிடப்பட்டது. 2009 முன்னர் யுத்தம் நடந்த போதும் எங்களது அடிப்படை பொருளாதார இருப்பை நாங்கள் உடையவிடவில்லை. கடந்த 30 வருடங்களாக யுத்த செலவோடு சுயசார்பு பொருளாதார ஊக்குவிப்புக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு தமிழ் மக்களது நிதி பொருளாதார நிலை ஓரளவு ஸ்திரத்தன்மையிலேயே இருந்தது. கடந்த 2009 யுத்தம் நிறைவிற்ற பின்னர் வடக்கு கிழக்கில் லீசிங் நிறுவனங்கள், பிரமிட் வியாபாரம், விசேட நுண்கடன் நிதி நிறுவனங்கள் ஊடாக வடக்கு கிழக்கு மக்களின் கணிசமான திரவப்பணம் தெற்கு சென்று விட்டது. அந்த திரவப்பணம் மீண்டும் வடக்கிற்கு கிழக்கிற்கு கொண்டு வரும் தமிழர்களது அடிப்படை பொருளாதார பொறிமுறையை முற்றாக அழித்து விட்டார்கள். இன்று நாங்கள் நோக்கும்போது தமிழ் மக்கள் பல விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த நுண்கடன் என்பது பெரிய பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இதனால் பல சீரழிவுகளும் அழிவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நுண்கடன் வழங்கும் நிறுவனங்கள் 24 தொடக்கம் 48 வரை வீதம் வரை வட்டியை அறவிடுகின்றனர். உண்மையிலேயே கடந்த சில காலங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நுண்கடன் பெற்று அதை செலுத்த முடியாமல் இறப்பவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 18 பேர் வரை இறந்ததாக தரவுகள் கூறப்படுகின்றன. அது மாத்திரமின்றி இந்த நுண்கடனை செலுத்த முடியாத சூழலினால் பல பெண்கள் வெளிநாடு செல்லுகின்றனர். வெளிநாடு செல்லும் போது அவர்களது பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றது. அந்த பிள்ளைகள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டு அதன் மூலம் கல்வி அவர்களுக்கு சீரழிக்கப்படுகின்றது. இன்று இந்த நுண்கடன் கலாச்சார ரீதியான பல பிரச்சனைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம், இந்த நுண்கடன் வழங்குகின்ற நிறுவனங்கள் நுண்கடனை வழங்குகின்ற அந்த நிலையை இலகுபடுத்தி இருப்பதாகும். வங்கியிலே கடன் பெறுவதாக இருந்தால் அங்கு பல சட்டத்திட்டங்கள் இறுக்கமாக இருக்கின்றது. ஆனால் இங்கு அந்த சட்டத்திட்டங்கள் தளர்ந்த நிலையில் இருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே யுத்தத்திற்கு பின் கிட்டத்தட்ட 80,000 மேற்பட்ட பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களாக கணவனை இழந்த நிலையில் இருந்தார்கள். அது மாத்திரமின்றி பல முன்னாள் போராளிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமின்றி புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் இருக்கின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பத்தினர்கள் இருக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள். இவர்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கும் நிலையில் அரசாங்கம் அதற்கான ஒரு சரியான திட்டமிடலை மேற்கொள்ளாத நிலையில் அரசாங்கமே 2009 முன் யுத்தத்தால் தமிழினம் அழிந்தது, ஆகவே அதை எவ்வாறு அதற்கு பின் இந்த தமிழினத்தை அழிக்கலாம் என்று மறைமுகமாக திட்டமிட்டு இந்த செயற்பாட்டை செய்கின்றதா என்ற வகையில் இந்த நுண்கடன் வழங்கும் திட்டங்கள் மதுபான தொழிற்சாலைகளை அதிகரித்தமை, மதுபான நிலையங்களை அதிகரித்தமை, வடக்கு கிழக்கை போத வசத்துக்கு உரிய இடமாக மாற்றியமை, இவையெல்லாம் நாங்கள் ஆராயும் போது தமிழ் மக்களை மறைமுகமாக அழித்து கொண்டிருக்கும் ஒரு நிலையில் தமிழர்கள் தங்களது இதுவரை எந்த நோக்கத்திற்காக இந்த மண்ணிலே போராடினார்களோ அந்த போராட்ட எண்ணங்களை அவர்களிடமிருந்து சீரழிக்கும் செயற்பாடாக இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. நுண்கடன் வழங்கும் நிறுவனங்கள் பற்றி ஆராய்வதற்காக நாங்கள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு அழைத்தால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் மத்திய வங்கியின் கீழே செயற்படுகிறோம், ஆகவே நாங்கள் அவர்களுக்குத்தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல பாதிப்பை நாங்கள் இது கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நுண்கடன் வழங்கும் நிறுவனங்கள் பதியப்பட்டதாக 26 இருக்கின்றது. அது மாத்திரமின்றி நுண்கடனை வழங்குகின்ற வங்கிகள் 16 இருக்கின்றது. தொண்டர் நிறுவனங்கள், கம்பெனிகள் மூலம் கடன் வழங்கும் நிறுவனங்கள் 25 இருக்கின்றது. பதியப்படாமல் பல நுண்கடன் வழங்கும் நிறுவனங்களும் இருக்கின்றன. இவையெல்லாம் முற்றாக தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் உயிரையும் பறித்து கொண்டிருப்பதை இந்த சபையிலே நான் கூற வேண்டும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடுகளை வழங்குவதே சிறந்த பரிகாரமாகும். மாறாக நுண்கடல் மூலமாக அவர்களின் வாழ்க்கை தகமையினை வாழ்க்கையை அழிக்க முற்படுவது மிகவும் கொடுமையான ஒரு செயல் என்பதனை இந்த சபையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த நுண்கடலில் பாதித்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் சார்பாக இந்த அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய நிலையில் உள்ளதை இந்த சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். உதாரணமாக இந்த நுண்கடன் நிதி நிறுவனங்கள் கடன் திட்டங்கள் தமிழ் மக்கள் மீதான ஒரு வகை பொருளாதார உளவியல் யுத்தமாக காணப்படுகிறது. வடக்கு கிழக்கில் எத்தனை எத்தனை இளந்தாய்மார்கள் இவ்வாறு இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனை நீங்கள் இந்த சபையில் இருக்கின்ற தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரு பெண் என்பதனால் சிந்தித்து பாருங்கள். இதற்கு இந்த நுண்கடன்கள் காரணமாக இருக்கின்றது. எனது ஊருக்கு அருகாமையில் கூட அண்மையில் ஒரு மரணம். அந்த மரண வீட்டிலே ஓலம் என்னவென்றால், நுண்கடனை படாதீர்கள், நுண்கடனால் தான் இந்த தற்கொலை நடைபெற்றது என்று. ஏனென்றால் அந்த குடும்பத்திலே பலருக்கும் நுண்கடன் கொடுத்திருக்கிறார்கள். கணவருக்கு வேறையாக கொடுக்கின்றார்கள், மனைவிக்கு வேறையாக கொடுக்கின்றார்கள், பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார்கள். ஆகவே கூடிய வட்டியை பெற வேண்டும் என்பதற்காக இலகுவாக கடன்களை அங்கு செலுத்தி விடுகின்றார்கள். இதனால் எல்லோரும் கடனை பெறுகின்றார்கள். ஒருவரிட ஒரு நிறுவனத்திடம் நுண்கடனை பெற்றுவிட்டு அதை செலுத்த முடியாத நிலை ஏற்படும் போது இன்னொரு நுண்கடன் நிறுவனத்தை நாடுகிறார்கள். அதனிடம் பெற்றுவிட்டு அதை செலுத்த முடியாத நிலை ஏற்படும் போது இன்னொரு நுண்கடன் நிறுவனத்தை நாடுகின்றார்கள். ஆகவே இதிலே சரியான நடைமுறை இல்லை. எத்தனை நுண்கடன் நிறுவனத்திடமும் கடன் பெறலாம் என்ற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தையும் தங்கள் பொருளாதார மேம்பாட்டையும் கருத்தில் கொண்டு கடன் பெறுவதிலே முன்னிற்கின்றார்கள். இதிலே அரசாங்கத்தின் மீதும் நாங்கள் குறை சொல்ல வேண்டும். ஏனென்றால் சரியான திட்டமிடலில் சமுர்த்தி வங்கிகளின் ஊடாக கடன்களை வழங்கவில்லை. இரண்டாவது, புனர்வாழ்வு அதிகார சபையின் மூலமான கடன் வழங்கும் திட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியாக வழங்கவில்லை. இறுக்கமான நடவடிக்கைகள் அதிலே பின்பற்றப்படுவதன் காரணமாக அந்த கடனை மக்கள் பெறவில்லை. மிக குறைந்த வட்டி. 2 minutes. ஆகவே இந்த கூடிய வட்டி இருக்கின்ற இந்த நிறுவனங்கள் என்ன செய்கின்றது, இந்த கூடிய நுண்கடன் நிறுவனங்களிடம் கடனை பெறுகின்றன. 2017 நடுப்பகுதியிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே 270 கோடி சமுர்த்தி வங்கியில் இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதை வங்கியிலிட்டு வட்டியை பெறுவதில் தான் ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் அவற்றை கொண்டு இந்த பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கலாம். அதே மாதிரி புனர்வாழ்வு அதிகார சபை தான் வழங்குகின்ற யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகளை, அந்த அவர்களுக்கான கடனை சரியான முறையில் கடுமையான நிபந்தனைகளை மேற்கொள்ளாது இலகுபடுத்தலின் மூலம் வழங்கியிருந்தால் நுண்கடன் பெறுகின்ற வீதத்தை குறைத்திருக்கலாம். ஆகவே அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். இந்த நுண்கடன் பெற்று தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்ள சிந்திக்கின்ற குடும்பங்களை ஆராய்ந்து அவர்களது கடன்களை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அது மிக முக்கியமானது. அல்லாஹ்விடில் பல உயிர்கள் வடக்கு கிழக்கிலே பாதிக்கப்படும் நிலைமை இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும், நிதி அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்கத்துக்கு வருமானம் வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எங்களது மக்களை அழிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நுண்கடன் வழங்கும் நிறுவனங்கள் மீது பாரிய தடையை ஏற்படுத்தி அவற்றுக்கான ஒரு ஆராய்வை மேற்கொண்டு அரச வங்கிகள் மூலம் அவர்களுக்கான கடன்களை வழங்கி உரிய முறையில் மக்களை அந்த நிதிகளை அவர்கள் செலுத்துவதற்கு நடைமுறையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு, குறிப்பாக வடக்கு கிழக்குத்தான் வறுமையில் கூடுதலாக இருக்கின்றது. முதலாவதாக கிளிநொச்சி மாவட்டம் வடக்கு கிழக்கிலே முதலாவது மாவட்டமாக இருக்கிறது. இரண்டாவது முல்லைத்தீவு மாவட்டம், மூன்றாவது மட்டக்களப்பு மாவட்டம், நாலாவது திருவண்ணாமலை மாவட்டம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வடக்கு கிழக்கு வறுமையிலே நாங்கள் கூடுதலாக இருக்கின்றோம். இந்த வறுமை அவர்கள் அங்கு சென்று கடனை பெறுவதற்கு வழிவகுத்திருக்கிறது. அதே போன்று வீடமைப்பு அதிகார சபையினால் வழங்கப்படுகின்ற வீடுகள் நடுத்தர வர்க்கத்திற்கு வழங்கப்படாமல் உண்மையிலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மக்களுக்கு மானியமாக வழங்குகின்ற செயற்திட்டங்களும் அங்கு கொண்டுவரப்பட வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்தால் வீட்டுக்காக கடன்படுகின்ற நிலையை நாங்கள் நீக்கலாம் என்ற செய்தியை கூறி அரசாங்கம் இதிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.
Thank you very much. கருணாலின் பண்டார் மந்திரிதுமா ஒப்பத்துமாட்ட வினாடி அட்டக்கு காலையத்தில்
போம ஸ்துதி ஒப்பத்துமியிட்ட மகதான மூலசேஸ்ரீ அப்பே கல்தபிம் விவாத அவஸ்தாவை கதா கலவி சத்துட்டு வேணும் விசேஷம் மே மூல சமாகம் கன கதா கரதி கரு சபாபதி மூலாசன மந்திரிதுமியனி மே தத்துவ அத்துவெண்ட ஹேத்துனே முகத்தகினே கப்பி விசேஷம் வேண்டோன அப்பி தேங்க அத காலே பலனக்கொட்ட சாமானிய நகரேக ஹத்து பிமினோ வகை மூல்ய சமாகம் கணனாவாக தன்வீம் போர்ட் தகின்ற புழுவோம் அப்படி ஹொல பலப்புவாம திதாஸ் பஹ தக்வா மே மூல்ய சமாகம் விசி அட்டாக் தமாய் ஸ்ரீலங்கா மகாபேங்கு அடுத்து லியாபாதிஞ்சு எல்லா திபுணி அப்போ திதாஸ் பஹிதான் திதாஸ் பஹாலோ தக்வா வசர தாயத்துல அழுத்தின் மூல்ய சமாகம் தாசியாக் லியாபாதிஞ்சு எல்லா தீன் அமைக்க வடிவீம் ஆசான வசதி சீட்ட ஹட்டா சீட்ட ஹட்டக்கு வடிவீம கேன அப்பிட்ட இத்தாமத்து வடி பிரமாணியாக மிக சீட்ட பஹக்கிங் தாயக்கிங் வெடிவுனாங்க ஏ அவசியத்தா மத ரட்டை வர்தனையாத்தேக்க ஜனகான வர்தனையாத்தேக்க ஆர்த்திக வர்தனையாத்தேக்க கலப்பகான திபுணும் நமக்கு சீட்ட ஹட்டக்க மூல்ய சமாகம் வர்தனையாக லபாதீம மே மூல்ய சமாகம் மொழி அனுமதி லபாதீமரா பரபதல சகையாக்க தீனும் அப்படி ஹோல பல்போ மே மே ஹரஹா தமங்க கஜமித்துரான் தமங்க ஹிதவத்துன்னு சனசாண்டு மே மூல்ய சமாகம் லைசன் லபாதீம ஹரஹா தமாய் பௌகே ரஜே காலே மே வகை விசால மூல்ய சமாகம் பிரமாணியாக கட்டத்தூல ஹத்துபிமின்ன வகை ஸ்தாபித்த விழா தீன் ஏக ஏக பரபதல சகையா ஏக அவசிய பிரமாணிட்ட இக்மவாகிய அவசிய மூல்ய சமாகம் பிரமாணியாக கட்டத்தூல ஸ்தாபித்த கிரிமாக்கு தீர தகிண்டு புலோ மேக்கா எக்தரா கடல் வாக்கு தீர் அப்படி அப்படி தகினோ அப்படி அந்தனங்கள தீனோம் ஏக அப்படி சமாஜி தகிந்து கமே தகிந்து நகரே தகிந்து பேணும் விசேஷம் மே கட்டத்து கன கதா கரதி தென் திதாஸ் பஹா தஹாய பஹாலவ காலேதி மூல்ய சமாகம் கணனாவாக கடை வெடணும் அப்படிதான் பிரமுக பேங்கோ கடை வெடணும் ஏவகேம செலிங்கோ சமூக வியாபாரி தாம தவந்த சமூக வியாபார மே கடை வெடணும் மே வகே ஆயத்தன கணனாவாக் ஆயத்தன கணனாவாக் கடை வெட்டியும் சித்தவுணும் அப்போ இது காலே ஸ்ரீலங்கா மகாபங்கு என்னத்தை பதி ராஜே மே குடக் தேவால் அப்படி தக்கப்போ அப்படி தண்ணியோட அமத்தோ தவாத் குடக் தேவால் ஹங்ககன் ஹீட்டியா ஏக பரபத்தல சகையாக் ஏதாவது ஸ்ரீலங்கா மகாபங்கு கட்டத்துக்கிற பாக்காரு இவகேம என்ட்ரஸ்டின் சமாகம் போகும் பிரச்சலித சமாகமாக ஏகே அத்தியாட்சக மண்டலே கத்தாம அப்போ மே மே பார்லிமெண்ட்டு ஜாதி கங்கியன ஹிதவத் கங்கியன ஆயத்தே என்ட்ரஸ்ட் ஆயத்தினே இன்னும் இது மே சமாகம ஸ்டாண்டர்ட் கிரெடிட் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கின ஆயத்தனே ருப்பியால் பில்லியன தெக்காய் தசம் பஹக்க ஏ வத்காம் அருகன் ஏழு சீட்ட ஹெட்ட பஹக்க ஐத்திய சகிதவ ஹோல்டிங் சமாகமாக பீட்டவு இன்ட்ரெஸ்ட் ஆயத்தினத்தை கேட்க தூயில ஹபே மே ஹோல்டிங் சமாகம் விசின் ஏ பில்லியன தெக்காய் தசம் பஹா ஏ தவச என்னத்தங்க பகுவதாம நவத்த இன்ட்ரெஸ்ட் ஆயத்தினேட்டு லபாகண்ணும் மெத்தனதி பரபத்தல வஞ்சாவாக் தூசணையாக் ஹொரகமாக் மகாதவால் மங்கொள்ள கேமாக் விளாதீனும் இன்ட்ரெஸ்ட் ஆயத்தினேட்டு நிகாம நிகாம் கொலகையால் ஸ்டாண்டர்ட் கிரெடிட் ஃபைனான்ஸ் ஆயத்தின நிகாம நிகாம் கொலகையால் ஆக்கித்தர தீல மகாதவால் ருபியால் பில்லியன தெக்காய் தசம் பஹாக் කොල්ලකාපු සිදුවීමක් විදිහට මේක හඳුනන්න පුළුවන්. ඒ දවස්වල මහා බැංකුව අධිපති විදිහට හිටිය අජිත් නිවාඩ් කබ්‍රල් මහත්මයා එතුමා බොහොම කුප්‍රකටයි ඔය වගේ වැඩවලට. අර ඒ දවස්වල ගංගානේ තිබුණා අර මොනවාද මනි ලැඩර්ද මොනවාද අර මොනවාද මුදල් එකතු කරන අර පිරමීඩ ක්‍රම. ඔය පිරමීඩ ක්‍රමවල අපි නම් දන්න විදිහට මේ ග්‍රෑන්ඩ් ෆාදර් එයා තමයි ගෝඩ් ෆාදර්. ඒ අජිත් නිවාඩ් කබ්‍රාල් මහත්තයලා කාලේ වෙච්ච දේවල් දැන් මේවා ගොඩක් අයට අමතක වෙලා. ඉතින් සමහරු ඉස්මතු කරන්න හදනවා මේ රජයේ ආර්ථික වැඩපිළිවෙල ආර්ථිකයේ ශක්තිමත් නැහැ කියලා. අර ගොබෙල්ස් න්‍යාය අනුව ආර්ථිකයේ හොඳ නැහැ වැටලා කියාගෙන යද්දී සමහරු එක විශ්වාස කරනවානේ. මේක පට්ටපල් බොරුවක් කරු මූලාශ්‍ර මන්දිතුමනි. ඇත්තම කියනවනම් දැන් අද අයවැය පරතරය 104.5ක පරතරයට පහළට ඇවිල්ලා තියෙනවා. මේක හොඳ තත්ත්වයක්. ඒ වගේම ආදායම් තත්ත්වයේ රටේ ආදායම් තත්ත්වය ඉහළ ගිහිලා තියෙනවා 12%ෙන් 15% දක්වා. අපනෑනේ 11% දක්වා ඉහළ ගිහිලා තියෙනවා රටේ. ඒ වගේම විදේශ විනිමය ශේෂය US ඩොලර් බිලියන් 19 දක්වා ඉතිහාසයේ වැඩිම වාර්තා කරලා තියෙනවා. උද්දාමනයේ 15% කියලා තියෙනවා දිගින් දිගටම ජනවාරි මාසෙ ඉඳන්. ඍජු විදේශ ආයෝජන 1.9 බිලියන් US ඩොලර්ස්. මම හිතන්නේ මේක වැඩිම වාර්තාගතම ඍජු විදේශ ආයෝජන ප්‍රමාණය අපිට මේ පසුගිය වසරේ ලැබිලා තියෙනවා. එහෙනම් කොහොමද කියන්නේ ආර්ථිකයේ කඩාවැටීමක් කියලා. මේක පට්ටපල් බොරුවක්. මේක මාධ්‍ය තුලින් එහෙම නැත්නම් වෙනත් කටමාධ්‍ය තුලින් රට තුල මතයක් ගන්න ස්ථාපිත කරන්න හදනවා. එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩුවක් ආපුවාම ආර්ථිකයේ ශක්තිමත් වෙනවා කියලා මතයක් තිබුණා. ඒක අනිත් පැත්තට හරවන්න මේක හැමදාම ආර්ථිකයේ කඩාවැටලා කියලා කියන්න උත්සාහ කරනවා. ලෝක ආර්ථිකයත් එක්ක අපි හැමතිස්සෙම මේවා ගලප ගන්නවා. ඒ ලෝක ආර්ථිකයත් එක්ක බලනකොට අද දකුණු ආසියාවේ වේගෙන් ඉදිරියට යන රටක් විදිහට මේ වසර දෙක ඇතුළත විශාල පිම්මකින් විශාල ජවයකින් කටයුතු කරලා තියෙනවා මේ රජය. අපි බාරගත්තේ විශාල ණයකන්දක් විදිහට දෙනු රටක්. 2015 මහින්ද රාජපක්ෂ මහත්මයා අවුරුදු දෙකකට කලින් ඡන්ද තියලා මේ අර්බුදයෙන් මුහුණ දෙන්න අර්බුදයෙන් ගොඩ යන්න අර්බුදයෙන් මගහරින්න කටයුතු කරුවා. අපි අපේ රජයක් විදිහට බලයටපත් වෙලා මේ අර්බුදයට මුහුණ දුන්නා. අපි ණය ටික ගෙව්වා. වෙලාවට ටික හරියට කළමනාකරණය කරන අය ටික ඒ කරන ගමන් සංවර්ධනයේ ඉස්සරහට අරන් ගියා. දැන් පෞගේ අය ටික මොනවද හැදුවේ කියලා දැන් දැවැන්ත කර්මාන්තශාලා එහෙම නැත්නම් දැවැන්ත ව්‍යාපෘති අවුරුදු එකමාරකින් දෙකකින් හදන්න බෑ. රාජපක්ෂ මහත්තයා 2005 බලයට අවිල්ලා 2007 හයිවේ හැදුවේ නෑ 2008 හයිවේ හැදුවේ නෑ එකක්වත්. ඔය සේරම 2009 10න් පස්සේ හදන්න ගත්තේ. ඉතින් ඒ වගේ තමයි අපිටත් ඒ දැවැන්ත ව්‍යාපෘති ටික මේ පහු අවුරුදු එකමාර දෙකමාර දැක්කේ නෑ. හැබැයි දැන් පේනවා. දැන් කුරුණෑගල දක්වා අධිවේගී මාර්ගයේ ඒ ඉදිකිරීම ජනතාවට පේන්න තියෙනවා. වේගෙන් ඒ ව්‍යාපෘති යනවා. දැන් පෑලියගොඩ ඉඳන් මම අද දෙතිනුත් දැක්කා එනකොට වරාය හරහා කුළුණු මතින් ඉදිවෙන කොටුවේ තියෙන පෝට් සිටිය දක්වා අධිවේගී මාර්ගයේ වැඩ පටන් අරන් වැඩ කටයුතු කරගෙන යනවා. තවත් ව්‍යාපෘති ගණනාවක් දැවැන්ත ව්‍යාපෘති වැඩ යනවා. ඉතින් මේවා දකින්නේ දැන්. හැබැයි ගමේ සංවර්ධනේ මේ අවුරුදු තුනේ කිසිදු අඩුවකින් තොරව විශාල සංවර්ධනයක් පෞගේ වසර අවුරුදු තුන ඇතුළත කරා. හැබැයි රාජපක්ෂ යුගයේ මොනවාද උනේ? රාජපක්ෂ යුගයේ උනේ සංවර්ධනය උනේ ගමේ හම්බන්තොට ගමේ විතරයි. තමන්ගේ ගමේ විතරයි. අද එහෙම නෙමෙයි මුළු දිවයිනපුර සෑම ග්‍රාම සේවක වසමකම විශාල සංවර්ධනයක්. දැන් ඒක වේගවත් කරන්න අපේ මුදල් ඇමතුම මෙතන ඉන්නවා ඇති. ගම්පෙරළි වැඩසටහන මේ අවුරුද්දේ තව මාස දෙකකින් ගමට විශාල මුදල් ප්‍රමාණයක් එන
මන්තුම ඔබතුමා තව විනාඩි කාලයක්
අවසන් කරනවා. මම ඔබතුමා මිට ස්තුතියි. ගම්පෙරළි වැඩසටහන ක්‍රියාත්මක කරනවා. මේවා ජනතාවට දැන් දැනෙන්න ගන්නවද? ජනතාවට දැන් හැඟෙන්න ගන්නවා. මේවා වෙනකොට තමයි දැන් අද මේ කට්ටිය කලබලලා ඉන්නේ. දැන් කලබලලා හිටියට මේගොල්ලන්ට තව එකතු කරගන්න බෑ. ඊයේ පෙරේදා නියෝජ්‍ය කතානායකතුමා පත් කරනකොට විපක්ෂය දෙකට බෙදිලා එක කට්ටියක් යන්න ගියා. සුදර්ශනී ප්‍රදාන්තපුල්ලේ මහත්මිය ඉල්ලු අන්තිමට ඡන්ද දිනු 53යි. කලින් 70 ගණන්ක් තියෙනකෝ 80 ගණන්ක් තියෙනකෝ අන්තිමට තමන්ගේ හිටපු කට්ටිය එකතු කරගන්න බැරුව ගියා. නිසාන්ත රණතුංග මහත්තයලා අතන කැන්ටින් එකේ කුමන්ත්‍රණය කර කර හිටියා. බැසිල් මහත්තයා කට්ටිය. මෙතන හිටියේ ගෝඨාභය මහත්තයා කල්ලි කට්ටි ප්‍රසන්න රණතුංග. මෙතන හිටියේ ගෝඨාභය මහත්තයා වීරවංශ මහත්තයයි මේ උදේසාන්ත මහත්තයලා කට්ටිය විතරයි. ඒ නිසා මෙතනත් විශාල බෙදීමක්. මට හිතෙනේ බෙදීමට හේතුව අර මේ පැත්තේ හිටියා අපලයක්. අර 16 අපලේ. 16 අපලේ එහාට ගියාට පස්සේ දැන් අපේ පැත්ත ශක්තිමත් වෙලා තියෙනවා. ඒ පැත්ත බෙදීමක්. රටෙත් නියගයක් තිබුණා මේ 16 මේ පැත්තේ ඉන්නකම්. ගියා විතරයි රට වහින්න ගත්තා. ඒ නිසා ආණ්ඩු පක්ෂයට මං හිතන්නේ හොඳ කල දසාවක් යන්න ගත්තා මේ 16 පැත්තට ගියාට පස්සේ. විපක්ෂයට නරක කල දසාවක් එන්න ගත්තා ඒ 16 හාට ගියාට පස්සේ. ඒ නිසා අපි සතුටු වෙනවා අඩුපාඩු වුණ අවුරුදු දෙකමාරක් දෙයක් ඇතුළත. අපි හැබැයි දැන් රට ඉස්සරහට අරගෙන යන වේගවත් ගමනක් ආරම්භ කරලා තිනවා. ගම්පෙරළි වැඩසටහන ආරම්භ කරලා තිනවා. මේ තුලින් ඉදිරි වසර එකමාර ඇතුළත දැවැන්ත සංවර්ධනයක් අරගෙන ගිහිල්ලා රටේ ආර්ථිකය ශක්තිමත් කරන්නත් ගමේ ආර්ථිකය ශක්තිමත් කරන්නත් ජනතාවගේ ආර්ථිකය ශක්තිමත් කරන්නත් කටයුතු කරනවා කියන එක මතක් කරමින් මුදල් ඇමතිතුමාට මේ අර්බුද निराකරණය කරලා ජනතාවට වඩා සුබදායක ආර්ථික වැඩපිළිවෙලක් විශේෂයෙන් මූල්‍ය ශේෂ්ත්‍රයේ තියෙන ආයතන හරි කළමනාකරණයක් කරන්න මුදල් ඇමතිතුමාටත් මහ බැංකුවටත් ඒ අදිතුමාටත් අපි සුබපතමින් මම ස්තුතිවන්ත වෙනවා ඔබතුමියට කාලය ලබා දීම සම්බන්ධ
බොහොම ස්තුතියි මන්දේතුමා මේ ළඟට ගරු දේශාන්ත ගුණසේකර මන්ත්‍රීතුමාට ඔබතුමාට මිනිත්තු 10ක් කාලයක් තියෙනවා
උලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි අද දවසේ මේ ක්ෂුද්‍ර මූල්‍ය ආයතන කඩාවැටීම් පිළිබඳව අතිශය වැදගත් කාරණාව පිළිබඳව ආණ්ඩු පක්ෂය හා විපක්ෂයේ මහජන නියෝජිතයන් කතා කරන මේ වෙලාවේ උලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි ඉස්සර අපේ ජනවහාරයේ ගමේ ඈත ගම්දනව්වල ගමේ පොලි මුදලාලි ගැන අපිට කිව්වම මිනිසුන්ට කිව්වම අපේ හිතේ ජන හදවත්වල හිතේ අපේ මිනිස්සු ගැමි මිනිස්සු ගැමි ජනතාවගේ හිතේ ඇඳෙන්නේ ඊටාම කළු චරිතයක් හැටියට බඩ මහත කළු මිනිහෙක් මුදලාලි කෙනෙක් කෝඩ් බෑයක් දාගෙන සුදු ටී ෂර්ට් එකක් ඇඳගෙන බඩට උඩින් උස මහා උස මිනිස්සෙක් ගමේ මිනිස්සුන්ට පොලි දෙන ගිනි පොලි කාරයා තමයි අපිට එදා මතක් වුනේ. දැන් මේ මහා නියෝ ලිබරලිසම් 1977න් පස්සේ පාත්තුණු කඩාපාත්තුණු නව ලිබරල්වාදී ආර්ථිකයේ කේන්ද්‍ර ආර්ථිකයේ වැරහැල්ල ඒකේ අනතුර අපේ ජීවිතවලට අපේ රටේ ජාතියේ මිනිසුන්ට ගම්දනවල මිනිස්සුන්ට කඩාපාත් වෙච්ච හැටි එක පැත්තකින් පෙන්වන විදිහක් තමයි අද මේ මූල්‍ය ආර්ථික ශුද්‍ර මූල්‍ය ආයතන කඩාවැටීම අර අපිට පෙන්වන්නේ. ගරු මුලාසනාරුඩ මන්ත්‍රීතුමනි ඉස්සර ගම්වල මිනිස්සු පැල්පතේ ඉන්නකොට පාරු කවි කිව්වේ පැල් කවි කිව්වේ කරත්ත කවි කිව්වේ ජන කවි කිව්වේ හිතේ දුකේ කාන්සියට තනියට කාන්සියට ණයබර ජීවිතේට දුක්බර ජීවිතේට ගොවිතන පාළු වුණාට පස්සේ කනකර බඩු ටික උගස් වුණාට පස්සේ සින්න වුණාට පස්සේ තියෙන බඩු ටික උගස් වුණාට පස්සේ තමයි කවි පද ලිව්වේ. ඒ කාලේ කිව්වේ කොහමද? ලස්සන හිමවතේ මාවි පැසෙන්නේ දුක් දෙන අලිය තුන් පන්නා හරින්නේ රුක්මෙන දෙවියනේ වෙලෙබත් බුදින්නේ දුප්පත්කම නිසයි මම පැල් රකින්නේ. දැන් ඉතින් මේ මූල්‍ය සමාගම් වල ගියපු ඒ මූල්‍ය සමාගම් වල තැම්පත් කරපු අපේ රටේ ජනතාවට වෙන්නේ මොකක්ද? හෙට දවසේ ඉතහාම නරක අනතුරකට පත් වෙලා ඉවරයි. දැන් එන්නේ එදා කළුකඩ මුදලාලි නෙමෙයි. දැන් එන්නේ ඒ කාර්යභාරයට මේ නූතන නව ලිබරල් වාර්දි ආර්ථිකයෙන් හදලා තියෙනවා කළු කෝඩ් දාගත්ත සුදු ඇඳුම් ඇඳගත්ත සුදුපටි කාර්යෝ කළුපටි කාර්යෝ අද ගම්දනව්වල සැරිසනවා. බොලොක්කුට හිනා වෙන ලස්සන්ට කතා කරන උචාරුට කතා කරන වර්ණවත්ව අදහස් දෙන බොහොම ලස්සන අනාගතයක් ලෝකයක් මවන විචිත්‍රවත් ආලෝකයක් අපේ ගම්දනවල මිනිසුන්ට ලබා දෙනවා. දැන් සුදුපටි කාර කම්පැනි ගමේ පොලි මුදලාලි තියෙන ප්‍රතිරූපේ නෙවෙයි තියෙන්නේ. ඒ අයට තියෙන්නේ අනේ කම්පැනිය කාර්ය ශූරයි සුවදශීලී ප්‍රියමනාපයි බොහොම චේතුකාරයි මේවට රටේ කියන්නේ ෆිනෑන්ස් කොම්පැනි කියලා. ඔන්නෝවට තමයි ෆිනෑන්ස් කොම්පැනි කියලා කියන්නේ. එදා අර කළුකඩ මුදලාලිට තමයි අද ෆිනෑන්ස් කොම්පැනි කියන්නේ. අනේ දැන් අපේ රටේ ජනතාවට මොකද වුනේ? එදා කළුකඩ මුදලාලිට තිබුණේ කළු පින්තූරේ වෙනුවට මේ ෆිනෑන්ස් කම්පැනි ඇවිල්ලා හදාගත්ත සුදු පින්තූරයක්. හැබැයි කරන්නේ පරණ රස්සාව තමයි. පරණ වැඩේම තමයි. දැන් මම මේ රටේ ජනතාව තමන්ගේ වටිනා දේවල් උගසට තබා ගිනි පොලියට ගැනීමට තරම් විශ්වාසයක් අපේ තැන්පත්කරුවන්ට ඇති වුණා. ඇති වුණා පහුගිය කාලේ රූපවාහිනී ඇඩ්වර්ටයිස්මන් දාලා පත්තරවල දාලා බන කිව්වා. සමහර ෆිනෑන්ස් සමාගම් මුලාසනාරු මන්ත්‍රීතුමනි මාසික මාසේ පෝයට බන කියනවා. සමහරු අකකඩු රෝගීන්ට උදව් කරනවා. සමහර තැන්වල ලේ දන් දෙනවා. අරව මේ ඔක්කොම කරලා මිනිසුන්ගේ හිතේ ප්‍රතිරූපයක් හැදුවා. මේකෙන් තමන්ගේ ජීවිතය වෙනස් කරගන්න පුළුවන් කියලා මිනිස්සු ඉතිරි කරන්නේ හදිසියට මුදලක් ගන්නට අන්තිමට වෙන්නේ සක්ක සබල මනාව මේ කම්පැනි වලට සින්න වෙන එක. මේ කම්පැනි වලට ඇයි ආකර්ෂණයක් ඇති වුණේ? ලොකු පොලියක් ගෙනවන බවට දුන්න ප්‍රචාරය නිසා. ETI ෆිනෑන්ස් කම්පැනි කඩහා වැටීමේ මිනිසු දැන් 36,000කට පමණ අසරණ වුණා. ස්වර්ණමහල් කම්පැනිට ස්වර්ණමහල් ආයතනයට අයිති, EAPI දිරිසිඟට අයිති, මේ රටේ මහ බැංකු යටතේ මෙවැනි සුද්‍ර මූල ආයතන 46ක් තියෙනවා. ලියාපදිංචි මූල්‍ය සමාගම් රුපියල් කෝටි 3600ක් රට පුරා තැන්පත්කරුව තිබුණවා, තැන්පත්කරු හිටියයි කියලා වාර්තා වෙනවා. මේ මූල්‍ය සමාගම් මූල් තැන්පත්කරුවන් රවටා මිනිසුන්ගේ මුදල් තැන්පත් කරගන්නවා. ඒක තමයි මේ වෙලා තියෙන්නේ. මිනිසුන්ගේ මිනිසුන් ජන ජීවිතේ හොයාගන්නා දුක්මාසින් හොයාගන්නා දේ තමයි මෙතන තැන්පත් කළේ. ඉන්පසු මොකද වෙන්නේ? ඉහළ පොලියකට ණය දීම හා වාහන ෆිනෑන්ස් වලට මුදල් දෙනවා. ආකර්ෂණීය පොලියක් අඩු පොලියට මුදල් තැන්පත් කරගෙන ගිනි පොලියට ණය දෙන ක්‍රමයේ තමයි මේ ෆිනෑන්ස් ආයතන හරහා අපේ ගම් දනවුල සිද්ධවන්නේ. අපි අහන්නේ මහ බැංකුවෙන්, මහ බැංකුවේ නිලධාරි මහතුන් අතර ඉන්නවා. මේ ආයතන 46ක් මහ බැංකුවේ අධීක්ෂණයට නොකරන්නේ ඇයි? මූල්‍ය ආයතන 52ක් තියෙනවා. පසුගිය අවුරුදු කීපය තුළ තවමත් මේ මහ බැංකුව අධීක්ෂණය කළ තියෙන්නේ ආයතන 31ක් පමණයි. ඇයි මේ ආයතන 52ක් 30 51ක් මේ රටේ මහා මූල්‍ය වංචාවක් මුදල් මංකොල්ලයක් අපේ රටේ මහාම ජාවාරම වෙනකොට ඇයි මහ බැංකුව නිදියගෙන ඉන්නේ? අපි ආන තමුන්නාන්සලාගෙන් මේක නූතන වහල් වෙළඳාමක්, නූතන වහල් වෙළඳාමක්. මේ සුද්‍ර ණයලාභින් විඳින දුක හොයලා බලන්න. මුල අසනාරුඩ මන්තුමනි, සමහර ආයතන රටට ගුණධර්ම කියනවා. අනේ සමහර ආයතන ත්‍රිපිටකෙත් කියලා දෙනවා, සූත්‍ර පිටකෙත් කියලා දෙනවා, රතන සූත්‍රයක් කියලා දෙනවා. හැමදාම ඒ වගේ ඒවා කිය කිය තමයි ගම් දනව්වල ගිහිල්ලා, සුදුපටිකාරයෝ ගිහිල්ලා, ගම් දනව්වල ගිහිල්ලා මේ අසරණ මිනිසුන් ටිකේ කෝටි ප්‍රකෝටි ගණන් මුදල් එකතු කරගත්තේ. ලෝකේ කොහෙද මුලාසන අරුරු සම්තුම ඉන්නේ? මොන කම්පැනිද, මොන ආයෝජනේද 100%ක් ආයෝජනය කරලා 100%ක් ලාභයක් හොයන ආයතන තියෙනවද? ලෝකේ මත්ද්‍රව්‍ය වෙළඳාමවත්, ලෝකේ අග්‍රගන්නේ මත්ද්‍රව්‍ය වෙළඳාමවත්, ලෝකේ කුඩු වෙළඳාමවත්, ලෝකේ තියෙන ලොකුම වෙළඳාම වෙන ජාවාරම් වෙළඳාම වෙන අවි ආයුධ වෙළඳාමවත් 100%ක් ආයෝජනය කළ 100%ක් වෙන ලාභ කම්පැනි නැහැ කොයි ලෝකේ කොහෙවත්. හැබැයි මේ ශුද්‍ර මූල් ආයතන කියන්නේ මහ බැංකුව හොයලා බලන ලෝකේ කොතනද, ලෝකේ කොතනද ක්ෂුද්‍ර මූල්‍ය ආයතන තිබෙන්නේ? 100%ක් ආයෝජනය කරොත් 56% සිට 60% දක්වාම පොලිය කරන ලෝකේ ක්ෂුද්‍ර මූල්‍ය ආයතන ලෝකේ කොහෙද තියෙන්නේ? ඒක තියෙන ලංකාවේ, ඒක තියෙන එංගලන්තේ නෙවෙයි, ඒක තියෙන ඉතියෝපියාවේ නෙවෙයි, ඒක තියෙන ලතින් ඇමරිකාවේ නෙවෙයි, ඒක තියෙන අප්‍රිකාවේ නෙවෙයි, ඒක තියෙන ආසියාවේ රටවල නෙවෙයි, ලංකාවේ තියෙනවා. ඒ නිසා මේ ආණ්ඩුවේ වගකීම තමයි මුදල් අමාත්‍යාංශය දරන අගමැතිතුමා ඇතුළු මේ ආණ්ඩුවේ වගකීම තමයි එන්ටෙන්ඩ 77න් පස්සේ තමුන් නාන්සල පටවෝ මේ ආර්ථික ක්‍රමය ඇතුළෙම මේ නව ලිබරල්වාදී ආර්ථික ක්‍රමේ ජුගුප්සා ජනක නිර්වත තමයි මේ පෙන්වන්නේ. ඒ නිර්වතින් බැටකන මේ රටේ ජනතාව බේරගන්න ඉදිරිපත් වෙන්න කියලා දැන්වත් ඉදිරිපත් වෙන්න කියලා අපි ඉල්ලනවා. ඕනෑම ආයතනයක්, ඕනෑම ව්‍යාපාරයක් තියෙන මං කියලා ඉස්සලා කිව්වාගේ 100% ආයෝජනය කළේ 56%ක් ලාභ ලබන්න පුළුවන් කමක් නැහැ. ඒක පුළුවන් රංජන රාමනායක මන්තුමනි වද්‍රහ වෙළඳාමට, අවි ආයුධ වෙළඳාමට පමණයි. ඒ නිසා මහ බැංකුවට වගකීමක් තියෙනවා. මත්ද්‍රව්‍ය වෙළඳාමටත් වඩා, ආයුධ වෙළඳාමටත් වඩා ලෝකේ තුප්පහිම මේ කරන මේ වෙළඳාම, මේ ජාවාරම අපේ රටේ දුප්පත් මිනිසුන්ගේ ඈත මොනරාගල, ඈත වෙල්ලස්සේ, ඈත හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ අම්පාර ත්‍රිකුණාමලේ වවුනියා මේ ඈත ගම් දනවල ඉන්න හේන කැත්ත උදල් අරගෙන කුඹුර සරි කරන, හේන කුඹුර සරි කරන අපේ රටේ අහිංසක ගොවියන්ගේ සල්ලි ටික තමයි මේ රීරි මාංශ උරාවීගෙන තියෙන්නේ. ඒ නිසා මේ වහල් වෙළඳාම නවත්තන්න කියලා අපි ඉල්ලනවා. වැඩ කරන මිනිස්සුන්ගේ සල්ලි මේ තියෙන්නේ. ඒ විතරක් නෙමෙයි, මේ මූල්‍ය ආයතනවල මේ සල්ලි ටික අය කරගන්න මොනතරම් දුක් විඳලා ඒ වගේ වැඩ කරන අපේ රටේ සමහරකම් මේකේ වැඩ කරන සේවකයින් සුදුපටි දාගෙන පැය 16ක්වත් වැඩ කරන්න ඕනි. සුදුපටි දාගෙන පැය 16ක්වත් වැඩ කරන්න ඕනි. ඒ වගේ වහල් වෙළඳාමක් සේවයක් කරලා තමයි ඔවුන් මේ ආයතනවලට සල්ලි හොයලා ගෙනත් දෙන්නේ. මේ මිනිසුන් ආයතනවල ණය ගවන්නේ කොහොමද? මුළු පවුලෙම වෙන සාමාන්‍යයෙන් වැඩ කරන මිනිසුනම් වහලා සහ වහල් හිමියා ගැන අපි අහලා තියෙන මුල අසන රුමත්තුමනි, මට විනාඩියක් දෙන්න, මේ කාලය ඉවර කරනවා, විනාඩියක් දෙන්න. වහල් සමාජයේදී කොහොමද වෙන්නේ? මහා බැංකුවේ මහත්තුරුනි, විද්වත් මහත්තුරුනි, මහා වියත් අපේ ආර්ථික විශේෂඥ මහත්තුරුවෙන් මේ මහා බැංකුවේ ඇති, මේ රටේ මුදල් අමාත්‍යාංශය ඇති, ඒ අයට අපි කියන්නේ උය මහල් සමාජයේද කොහොමද වහලා වහලා වහල් හිමියට තමන්ගේ ගෙවීම කරන්නේ තමන්ගේ වහල් තමන්ගේ මෙහෙව කරන්නේ තමන්ගේ ශ්‍රමය ශ්‍රමය කොල්ල කාලා තමයි තමන්ගේ ශ්‍රමය වහලා ලබා දීමෙන් තමයි ඒක ගෙවන්නේ නමුත් මේක ඇතුළේ මොකද වෙන්නේ එක මිනිහෙක් වෙනුවට මුළු පවුලම තමන්ගේ ජීවිතයේ තියෙන සියලු දේවල් සියලු මුළු ඥාති සංහාරෙම හැඳි ගෑවෙනකම් කැප වෙලා කරත් මේ මූල්‍ය අර්බුදෙන් උන්ට ගෙවෙන්න බෑ ඒ නිසා වහල් සමාජයේදී වහල් හිමියා වහලගෙන් හොරා කෑවට වඩා වහල් වහලා හිමියාගෙන් සූරා කෑවටත් වඩා සූරා කෑමක් මේ ශුද්‍ර මූල ආයතන විසින් අපේ ගම් තන උල කරනවා ඒ නිසා මේක මංකොල්ලයක් කියලා කියන්නේ ඒකයි ඒ නිසා වහම මේ ක්‍රියාවලිය පිළිදො සොයා බලලා මේදී මේ පොලි ගෙවීම වෙනුවෙන් මේ තැන්පත් කරුවන්ගේ මුදල් ගෙවීම වෙනුවෙන් අපි දන්නෝ ඊඒපී එදිරිසිංහ මහත්මයාගේ සමහර ලයිකා මොබයිල් ආයතනයේ මේකේ ඊඒපී සමහරගේ මේ තියෙන ජාලයේ ස්වර්ණවාහිනිය මිලදී ගත්ත ලයිකා මොබයිල් ආයතන ස්වර්ණවාහිනිය මාධ්‍ය ජාලයෙන් රටේ නීති අනුව ලබා දී 140ක් පමණයි දෙන්න පුළුවන්. නමුත් මූල අසන මන්තුමනි මේ වෙනකොට මුදල් අමාත්‍යාංශයේ ජනමාධ්‍ය අමාත්‍යාංශයේ සමහර ඉහළ නිලධාරිවලි පුටු වලට මීන නිලධාරීන්ට සල්ලි දීලා මිලියන 200ක් අපිට ආරංචි මිලියන 200ක මුදලක් ලබා දීලා ඉතිරි 160ත් ලයික මොබල් ආයතන පවරන්න කටයුතු කරයි කියලා අපිට ආරංචි. ඒ නිසා අපි ඒකට කියන්නේ එහෙමනම් එහෙනම් කරන්න වෙන්නේ ඒ වත්කම් අයතාලේ සොයාගත් වත්කම් හරි අය කරගෙන හරි රාජ්‍ය රජයට පවරාගෙන හරි මේ අසරණ මිනිස්සුන්ගේ දුප්පත් මිනිස්සුන්ගේ මුදල් ටික නැවතගෙන ගෙවන්නයි කියලා මේ ආණ්ඩුවට අවධාරණය කරමින් ඔබතුමිය මට මේ ලබා දුණු කාලය පිළිබඳ ස්තුතිවන්ත වෙමින් මොහොත හෙළින බොහොමත්ව ස්තුතියි තමනාසර ස්තුතියි සියලු දෙනාට ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. මේ ළඟට ගරු ලකී ජයවර්ධන මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් තියෙනවා.
මූලාසනාරූඪ ගරු මන්ත්‍රීතුමියනි ඉතා වැදගත් කාලෝචිත යෝජනා පිළිබඳ මේ උත්තරීතර සභාවේ සාකච්ඡා වෙන අවස්ථාවේ අදහස් ප්‍රකාශ කරන අවස්ථාවක් සැලසීම පිළිබඳ ඔබතුමියට ස්තුතිය පළ කරනවා. ඒ වගේම සභාව කල්තබන අවස්ථාවේ ඉදිරිපත් වන මේ යෝජනාව මම හිතන්නේ කල්තබන අවස්ථාව පැයකට සීමා වුණත් මේ කාරණය පිළිබඳ වැදගත් භාවයේ සලකලා රජය මේ සඳහා පැය පහමාරක කාලයක් වෙන් කරලා සාකච්ඡා කරලා මෙවන් ප්‍රශ්න විසඳන්නට යම් ක්‍රියාමාර්ගයක් ගැනීම පිළිබඳ මගේ ප්‍රසාදයේ මේ අවස්ථාවේදී පළ කරනවා. අද දවසේ මේ යෝජනා විදියට මෑත කාලිනේ රටේ ආර්ථිකයේ දැඩි අර්බුද තත්ත්වයක් ඇතිවීම පවතින අතර මුල්‍ය ශේෂ්ඨයට සම්බන්ධ ආයතන ගණනාවක් කඩා වැටීම මගින් දැන් මේ තත්ත්වේ නිරූපණය වෙනවා කියලා තමයි යෝජනා ඉදිරිපත් කළ තියෙනවා. නමුත් අපි දකිනවා මේක මේ අලුත් දෙයක් නෙවෙයි. මෙවන් ආයතන කඩා වැටීම මම හිතන්නේ දීර්ඝ කාලයක සිට පවතිනවා කියන එක අපි කවුරුත් දන්නවා. විශේෂයෙන්ම මෙම කරුණ ආරම්භ වෙලා මම හිතන්නේ දැනට වසර 40ක් පමණ කාලයක් තුළ මෙවන් අවස්ථා ගණනාවක් මේ රටේ ඇති වෙලා තියෙනවා කියන එක අපි කල්පනා කරන්න ඕන. ඒ නිසා ආර්ථික අයනීය පිළිබඳ කතා කරද්දී මම හිතන්නේ විරුද්ධ පක්ෂයට ඒ පිළිබඳ චෝදනා කරන්න අවස්ථා නැහැ කියන එකයි මම දකින්නේ. ආර්ථික නියම කඩාවැටීම වැටුනේ 2015 ජනවාරි වෙනකොට මේ රටේ තිබ්බ ආර්ථික තත්ත්වයත් අද ආර්ථික තත්ත්වයත් ගැන කතා කරනකොට යම් සැනසීමක් තිබෙනවා කියන එක අපිට පිළිගත යුතු වෙනවා. ඒ කෙසේ වෙතත් මෙවන් අවස්ථා මේ රටින් නැති කිරීම මෛතන් රජයක වගකීමක් විදිහට අපි දකිනවා. ඒ සඳහා ක්‍රියාත්මක කරන්නට බලාපොරොත්තු වෙන වැඩපිළිවෙළ අපි ගරු මුදල් ඇමතුමා කරුණු ඉදිරිපත් කෙරුවා. ඒ වගේම අපි නියෝජ්‍ය මුදල් ඇමතුමත් මේ පිළිබඳ කරුණු ඉදිරිපත් කළා. ඒ කරුණු කාරණා තුළ මේ ක්‍රමයන් මර්ධනය කරන්නට අඩු කරන්නට කටයුතු සලස්සයි කියලා අපි විශ්වාස කරනවා. විශේෂයෙන්ම අද අපි මේ සාකච්ඡාව තුළ වුණත් ඇතුණු කරුණු කාරණා තුළ මෙවන් අවස්ථා සීමා කරන්නට නැති කරන්නට අවස්ථා සැලසෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ නිසා විශේෂයෙන්ම අද මුල්්‍ය කටයුතු පිළිබඳ කතා කරන මේ අවස්ථාවේ විශේෂයෙන්ම අද රටේ දැඩි ආන්දෝලනයකට පත්වලා තියෙන පොපොචේල් ටෙසරි සමාගමෙන් අල්ලස් දුන් බවට ප්‍රචාරය කරමින් මේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු ගණනාවක් මේ සිද්ධියට සම්බන්ධයි කියලා මම හිතන්නේ මාධ්‍ය තුළින් විශාල ප්‍රචාරයක් ගෙන යනවා. 118ක් පිළිබඳ ගරු මන්ත්‍රීවරෙක් දක්වපු අදහස අද මාධ්‍ය තුළ විශාල ප්‍රචාරයක් බවට පත් කරගෙන මන්ත්‍රීවරු මේකෙන් නිවරදුන මන්ත්‍රීවරු දෙන්නයි අනිත් අය සියලු දෙනාම ගත්ත විදිහට තමයි සඳහන් වෙන්නේ. නමුත් මම කියනවා 1988 දේශපාලනයට පිවිසුන මම පළාත් සභාවේ වගේම පාර්ලිමේන්තුවේ අවුරුද්දේක දේශපාලන ගමනක් තුල මෙවන් කිසිම දෙයකට යොමු වෙලවත් අල්ලස් ලබාගෙනත් නැහැ කියන එක මතක් කරගන්න. ඒ නිසා ප්‍රපචෝ සමංගමේ ඇලෝසියස් මාතාගෙන් කිසිදු මුදලක් හෝ උපකාරයක් මම ලබාගෙන නැති බවත් මේ අවස්ථාවේ සඳහන් කරනවා. විශේෂයෙන්ම මාධ්‍ය තුලින් කරන ප්‍රචාරය තුළ මම හිතන්නේ මේවා අපි ප්‍රකාශ කළ යුතු නිසයි එසේ සඳහන් කරන්නේ. ඒ වගේම අපි ආත්ම අභිමානයක් ඇතු ජීවත් වෙනවා රජයෙන් කියලා කිසිම දෙයක් ලබා නොගෙනත් ඒ වගේම අල්ලස් නොලබා දේශපාලන ගමනක නියැලෙනවා කියන එක මම සන්තෝෂයෙන් මේ අවස්ථාවේ සිහිපත් කරනවා. ඒ සවිශේෂයෙන්ම අද අපිට මේ මුල්ලිය ආයතනලක් තියෙන කඩාවැටීම පිළිබඳ කතා කරනවා නම් මේකට ප්‍රධාන හේතුව වෙලා තියෙන්නේ මම හිතන්නේ කළමනාකරණ ඇති අඩුපාඩු කියන එකයි අපි දකින්නේ. ඒ වගේම ජනතාවගේ අසීමිත ආශාවන් නිසා මේවට ගොදුරු වෙනවා කියන එකයි අපි විශ්වාස කරන්නේ. රජයේ බැංකු තියෙද්දි ඒ වගේම ඒ වගේ විශ්වාස කරන්න පුළුවන් ආයතන තියෙද්දි ඒ වගේ තැන්පත් නොකර වැඩි පොලියක් ලබා ගැනීම අරමුණ ඇතුව මෙවන් වලට යොමු වෙලා අන්තිමට අමාරු වැටෙන ආකාරය අපි දකිනවා. මාධ්‍ය තුලින් අපි දැක්කා ඒ වගේ අවස්ථාවට ජනතාව පත් වෙලා ඉතාම අසන්න තත්ත්වයට පත් වෙලා ඉන්නවා. නමුත් ජනතාවට සිදුනේ අලාභයන් පාඩුවන් මගවරන්වන්ට රජයේ ක්‍රියාත්මක යුතු කියන අපි මතක් කරන්න ඕන. අනවසර මුදල් ව්‍යාපාර වංචනිකා තානම් මුල්්‍ය යෝජනා ක්‍රමය මෙන්න මුල්්‍ය සමාගම් කඩාවැටීම තුළින්ද ඒ තැන්පත්කරුවන් අද වන විට දැඩිසේ අසන්න තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා කියන අපි දකිනවා. ශ්‍රී ලංකාව තුළ මුදල් තැන්පත් කර ගැනීමට හා මුදල් ව්‍යාපාර පවත්වාගෙන යාමට 2011 මුදල් ව්‍යාපාර පනත බලපෑවත් ඊට පරිබාහිරව මා ජනතාවගේ මුදල් තැන්පත් බාර ගැනීම සිදුවන බවත් පෙනෙන්නට තිබෙනවා. ඒවට තියෙනවා විවිධ ආයතන විශේෂම ශක්ති රණසිංහ මහතා කරපු ඒ ව්‍යාපාරය තුළ වුණත් විශාල පිරිසක් කරදරයට පත් වුණා. විශේෂ මානවර ප්‍රදේශ ඒ කාලේ මේක මුලින් පටන් ගත්ත 1990 ගණන්වල මම දැන් මානවර මහින්ද මෝටර්ස් කියන ආයතන ඒ ආයතනය මගින් 125ට 130ට පොලිය ලබා දීමේ මිනිසුන්ගේ මුදල් ලබාගෙන තැන්පත් කරගත්තා. නමුත් අන්තිමට මුදල් ඒ පොලි මුදලාලිත් නැති වෙලා යන තත්ත්වයට ඒ ව්‍යාපාරය කඩාවැටලා විශාල පිරිසක් අසන්න තත්ත්වයට පත් වුණා. ඒ නිසා මෙවන් අවස්ථා මගහරවන්නට රජයේ වගකීමක් විශේෂයෙන්ම ශ්‍රී ලංකා මහ බැංකුවේ අවසරයකින් කරන ශ්‍රී ලංකා මහ බැංකුවේ ලියාපදිංචි මුල්්‍ය සමාගම් කඩාවැටීම පිළිබඳ මම හිතන්නේ ශ්‍රී ලංකා මහ බැංකුව වග කිය යුතුයි කියන එක අපි පිළිගත යුතු වෙනවා. ඒ නිසා මෙවන් නිර්ණය කිරීම නිර්ණායක මත ක්‍රියාත්මක කිරීමට එයයි කටයුතු සලස්වීම ඉතාම වැදගත් කියන එකත් එවන් අඩුපාඩු ඇති කරන්න කටයුතු කිරීම පුරවන්න එයට ඒ වැරදි වලට වග කිය යුතුයි කියන එකත් අපි මතක් කරන්න ඕන. බැංකුව මුදල් ව්‍යාපාර පන්ති ලියාපදිංචි මුල්්‍ය සමාගම් වලට අමතර විවිධ ව්‍යාපාර නාම ඔස්සේ තැන්පත් ලබාගෙන ජනතාව නොමග යව ඇති ආයතන තියෙනවා. ඒ ආයතන පිළිබඳව විශේෂ අවධානයක් කොමු කරලා ඒ වැරදිකරුවන් දඬුවම් දීලා එවන් අවස්ථා මම හිතන්නේ මේ සමාජයේ තුරන් කරන්නට මේ සමාජ පවතින විවසනය නැති කරන්නට කටයුතු සැලසීම වැදගත් කියන එක සඳහන් කළ යුතු වෙනවා. ඒ වගේම තමන්ගේ මුදල් ආයෝජනය කරන ආයතනයේ සෑම විටම නිත්‍යානුකූලදයි සොයා ගැනීම මම හිතන්නේ මා ජනතාවට අසිරි කරුණක් වෙලා තියෙනවා. ඒ වගේම ජනතාවගේ වගකීමක් විය යුතුයි. තමන්ගේ මුදලක් තැන්පත් කරනවා නම් ඒ ආයතනයේ කොයි ආකාරයේ ආයතනයක්ද ඒ කෙරේ විශ්වාසයක් තබාගෙන කටයුතු කරන්න පුළුවන්ද කියන එක බලලා කටයුතු කිරීම තුළ එයට ඒ අවස්ථා මම හිතන්නේ මේ වගේ පාඩු ලබන අවස්ථා මගහරවා ගන්න තියෙන අවස්ථාවක් කියන එක මතක් කරන්න ඕන. භූමියක් තැන්පත් කරුවන් විශ්වාස කරන ආයෝජන සාධකයේ දුන්පසු ඒ නිත්‍යානුකූලයි කියලා. නමුත් ඒ ආයෝජන සාධකයේ නිත්‍යානුකූල නැහැ. මුදල් ලබා ගන්න පමණයි එවන් අවස්ථා තියෙන්නේ. නමුත් ආයෝජක ගව තමයි සියලුම බලතල තියෙන්නේ. ඒ නිසායි මුදල් වල සුරක්ෂිතභාවය මම හිතන්නේ නැති තරමට පත් වෙලා තියෙනවා. පහුගිය කාලේ අපි දැක්කා ගෝල්ඩන් කී සමාගමේ කඩාවැටීම තුළ තැන්පත් කරුවන් 11 දෙනෙක් ජීවිතයක් සිරපත් වුණා. මම හිතන්නේ දා ලලිත් කොතලාල මැතිතුමා ඒ ව්‍යාපාරය තම සාර්ථක කරගෙන ගියා. ඒකට පැති රජයේ එතුමාගේ බංකොලොත් භාවය තුළ ඒ රජයට ඒ දේපොල ලබාගෙන සමහර පුද්ගලෝ ඒ දේශපාලඥෝ ඒ දේපොල ලබා ගන්නට කටයුතු කිරීම තුළ මම හිතන්නේ එතුමත් නැතුණා. එතුමාගේ ඒ තැන්පත් කරවනු ඉතාම අසන තත්ත්වයට පත් වුණා කියන එක අපි දකිනවා. එයා කරේට විශේෂ මේ වගේම
ඔබතුමාට තව විනාඩික කාලයක්
ඒ වගේම මෑතකදී ස්ටන්ඩර් කෙඩිට් පිනන්ස් ලිමිට සිටි පිනන්ස් කෝපරේෂන් ලිමිටෙඩ් සල් ආයතනය සහ ඉන්ටස්ට් සිකරටි ආයතනය තැන්පත් කරනට මුදල් ආපසු ගමීමට අපසත් වෙලා තියෙනවා. එනිසා ඒ අයට ඒ මුදල් ලබාදෙන් මහිතන් ඒයගේ ඒ සියලු දේපොල විකුණාව මුදල් ලබාදීම අවශ්‍ය කටයුතු සැලසීම වැදගත් කියන කතරන්න. දැන් නවතම කඩාවැටීමට ලක්ව ඇති මුල්‍ය ආයතනය වන්නේ එදිරිසිංහ සමූහව්‍යාපාරයට අනුබද්ධ ETI ෆයිනන්ස් ආයතනයයි. අපිට පෙනෙන තියෙනවා දිනපතා තැන්පත් කරන විශාල පිරිසක් තැන්පත් ආපසු ලබා ගැනීමට එම ආයතනයට පැමිණෙනවා. නමුත් එයට පිළිතුරක් නැතුව එයයි ඉතා අසරණ තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා කියන අපි දකිනවා. වසර ගණනාවක් තිස්සේ ඔවුන් උපයාගත් ධනය මේ වෙන විට ඔවුන් යළි ලබා ගැනීමේ දුෂ්කරතාවයන් මතුවී තිබෙනවා. තැන්පත් කරුවන් 25,000කට ආසන්න සංඛ්‍යාවක් මේ ගැටලුවට මුහුණ පාලා තියෙනවා. එනිසා 25,000ක තියෙන ගැටලුව විසඳන්න කොයි ආකාරයෙන් හරි කටයුතු සැලසීම වැදගත් කියන මතක් කරන්න. නිසා විශේෂයෙන් මේ අවස්ථාව වෙනකොට අපි දකිනවා මේ අවස්ථා මගරවන්නට ඒ වගේම මේ අඩුපාඩු සකස් කරලා මේ රටේ යහ පාලනයක් ඇති කරන්නට මේ කටයුතු යහපත් හන්දමින් පවත්වා ගැනීමට වගකීම් දරන සියලු දෙනාගේම වගකීමක් කොට සලකලයි කටයුතු ක්‍රියාත්මක කරන්න කියලා ඉල්ලා සිටිමි. මාතෙන් මේ අසන භාවයට පත් වුණ ඒ ජනතාවට ඉතා ඉක්මනින්ම එයාගේ සුභසේතු උදා කරන්නට කටයුතු සලසන්න කියා ඉල්ලමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා. ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරුමන්තුමා. Next, Honorable Douglas Devananda, you have 15 minutes.
நன்றி சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டில் குறிப்பிட்ட தொகையிலான மக்கள் முகம் கொடுத்துள்ள அதே நேரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும்பாலான மக்கள் குறிப்பாக குடும்பங்களுக்கு தலைமை தாங்குகின்ற பெண்கள் உள்ளிட்ட பொருளாதார வலிமை குன்றியவர்கள் மிக அதிக அளவிலான பாதிப்புகளை தினமும் எதிர்நோக்குகின்ற ஒரு முக்கிய பிரச்சனை தொடர்பில் இந்த சபையிலே விவாதம் ஒன்றினை நடத்துவதற்கு வழிவகைகள் ஏற்படுத்தியுள்ள மக்கள் விடுதலை முன்னணிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளை இந்த விடயம் தொடர்பில் எனது கருத்துக்களையும் முன்வைப்பதற்கு வாய்ப்பு வழங்கியமை குறித்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யுத்தத்திற்கு பின்னரான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு இழப்புகளுக்கு மத்தியில் வாழ முற்பட்டு வருகின்ற பொருளாதார வலுவில்லாத மக்களை இலக்காக கொண்டு இன்று அந்த பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட நுண்கடன் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் பொருளாதாரத்தின் மிக அதிக தேவைகளை கொண்ட எமது மக்களுக்கு மிகவும் இலகுவாக வழங்கப்படுகின்ற மேற்படி நிறுவனங்களின் மூலமான கடன்கள் 12-25% வரையிலான வட்டிகளுடன் மிகவும் வன்மையான முறைகளில் அறவிடப்படுவதாகவும் எமது மக்கள் தொடர்ந்தும் முறையிட்டு வருகின்றனர். மக்களுக்கு வழங்குகின்ற நுண்கடன்களின் தவணைகளை அறவிடுவதற்கான அதிகாரிகளுக்கு இந்த நிறுவனங்கள் சலுகை கொடுப்பனவுகளை வழங்கி வருவதாலும் தவணைகளை அறவிடாத அதிகாரிகளுக்கு மாறாக மாத ஊதியங்கள் கூட வழங்கப்படுவதில்லை என்பதாலும் இந்த அதிகாரிகள் எமது மக்களை துன்புறுத்தியேனும் தவணைகளை அறவிடவே முனைகின்றனர். இதற்காக இரவு வேளைகளில் வீடுகளுக்கு செல்வது, பாலியல் அச்சுறுத்தல்களை மேற்கொள்வது, உயிர் அச்சுறுத்தல்களை மேற்கொள்வது, மோசமான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிப்பது போன்ற சம்பவங்களை எமது பகுதிகளில் நாளாந்தம் நடந்தேறி வருகின்றன. அதே நேரம் மேற்படி தவணைகளை அறவிடுவதற்கென சில நிறுவனங்கள் சண்டியர்களையும் பணியில் அமர்த்தியுள்ள நிலைமைகளையும் காணக்கூடியதாக இருப்பதாக எமது மக்கள் தெரிவிக்கின்றனர். மேற்படி நுண்கடன் நிதி நிறுவனங்களின் செயல்பாடுகள் காரணமாக எமது பகுதிகளில் மக்கள் தற்கொலைக்கு துணியும் நிலைமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நிதி நிறுவனங்களின் பெயரால் எமது மக்களை பாதிப்புகளுக்கு உட்படுத்தி அம்மக்களை தற்கொலைக்கு தள்ளுகின்ற நிலைமை எமது பகுதியில் 80களின் முற்பகுதியில் காணக்கூடியதாக இருந்தது. சப்ரா ஜுனிகோ ஃபினான்ஸ் லிமிடெட் என்ற தனியார் நிதி நிறுவனமே அன்று எமது மக்களின் பாரிய அளவிலான நிதி மோசடி செய்திருந்தது. அந்த வகையில் எமது நாட்டு மக்களை மோசடி செய்கின்ற வழிமுறையை நிதி நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டிய முன்னோடியாகவே இந்த சப்ரா நிதி நிறுவனம் எமது வரலாற்றில் பதியப்பட்டிருந்ததை நான் இங்கு வேதனையுடன் எடுத்து கூற விரும்புகின்றேன். 54,008 ரூபா முதலீடு செய்தால் முதிர்ச்சியில் 1,00,000 ரூபா கிடைக்கும் என கூறியும், மேலும் பல்வேறு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை மேற்கொண்டும் 207 இலக்கம் மின்சார நிலைய வீதி யாழ்ப்பாணம், 61 இலக்கம் நியூ பிளஸ் வீதி கொழும்பு 4 என்னும் முகவரிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த சப்ரா நிதி நிறுவனம் எமது மக்களை கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தையும் தங்களது பெண் பிள்ளைகளின் திருமணத்திற்கென சிறுக சிறுக பெற்றோர்கள் சேமித்திருந்த பணத்தையும் ஓய்வூதியக்காரர்கள் தங்களது எதிர்காலம் கருதி சேமித்திருந்த பணத்தையும் அன்றே ஏப்பமிட்டு இத்தகைய மோசடிகளுக்கு வடக்கில் பிள்ளையார் சுழி போடப்பட்டிருந்தது. இந்த நிதி நிறுவனமானது கொழும்பை தலைமையகமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனது முகவர் நிலையமானது யாழ்ப்பாணத்தில் சப்ரா உமா எக்ஸ்போர்ட் லிமிடெட் என்றே ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் மேற்படி நிதி நிறுவனம் குறித்த விளம்பரங்கள் சப்ரா ஜுனிகோ பிரான்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் என்றே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேற்படி நிதி நிறுவனத்தால் ஜாலிலமது மக்களிடமிருந்து கோடிக்கணக்கான பணம் சேகரிக்கப்பட்டு பின்னர் அந்த பணம் இந்த நிதி நிறுவனத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று ஜாலில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஓர் ஊடக நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு அபகரிப்பு செய்யப்பட்டதென்றே தெரிய வருகின்றது. அக்காலகட்டத்தில் எமது மக்களை ஆசை காட்டி சுருட்டப்பட்ட கிட்டத்தட்ட சுமார் 60 கோடி ரூபாவுடன் 1993 இந்த நிதி நிறுவனம் இழுத்து மூடப்பட்ட போது யாழ்ப்பாணத்தில் அரச நிர்வாகம் செயலில் இருக்கவில்லை. இந்த நிறுவனம் மூடப்பட்டு அதன் நிர்வாக இயக்குனர் இந்தியாவுக்கு தப்பியோடிவிட்டார். மேற்படி மோசடிக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளுக்கான சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தும் குற்றவாளிகள் இதுவரையில் தண்டனைக்கு உட்படுத்தப்படாத நிலையில் இதனை இன்று தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற சில நிதி நிறுவனங்கள் இன்றும் நமது மக்களை ஏமாற்றுகின்ற நிலைமைகளே தொடர்கின்றன. இந்த சப்ரா நிறுவனம் அன்று நமது மக்களிடையே மேற்கொண்டிருந்த நிதி மோசடி காரணமாக பலர் தற்கொலை செய்து கொண்டனர். இவர்களில் கோண்டாவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த துரைரட்னம் என்பவர் தற்கொலையானது அக்காலத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் பலர் மனநோயாளிகளாக ஆக்கப்பட்டிருந்தனர். எனவே மேற்படி நிதி நிறுவனங்கள் தொடர்பில் அவதானத்தை செலுத்துகின்ற போது இந்த சப்ரா ஜுனிகோ பிரான்ஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் நிதி நிறுவனம் தொடர்பிலும் ஆராய்ந்து உரிய சட்ட நடவடிக்கையினை எடுக்கும்படி கேட்டுக்கொள்வதுடன் தற்போது நமது பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிதி நிறுவனங்களின் மோசடிகளை தடுத்து நிறுத்துவதற்கு மேற்படி சப்ரா நிதி நிறுவனத்தின் உரிமையாளர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதானது இன்றியமையாது என்பதையும் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். குறிப்பாக மேற்படி நிதி நிறுவனம் தொடர்பில் தனியானதொரு விசாரணை குழு அமைத்து விசாரணைகளை மேற்கொண்டால் சப்ரா நிதி நிறுவனத்திற்கும் மேற்படி ஊடக நிறுவனத்திற்கும் உள்ள தொடர்புகள் பங்குகள் போன்ற விடயங்களை வெளிக்கொண்டு வர முடியும் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மலர்ந்தது தமிழராட்சி என்று கூறிக்கொண்டு வந்த வடக்கு மாகாண சபையின் மூலமும் எவ்விதமான மக்கள் நலன் சார்ந்த சார் திட்டங்களும் இல்லாத நிலையில் எமது மக்கள் இத்தகைய நுண்கடன் நிதி நிறுவனங்களின் சூழ்ச்சிகளில் சிக்கொண்டு பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதே போன்றதொரு நிலைமையினைத்தான் அன்று தமிழனின் வங்கி என்று கூறிக்கொண்டு வந்திருந்த சப்ரா நிதி நிறுவனமும் எமது மக்களை பல்வேறு பாதிப்புகளுக்குள் உட்படுத்தியிருந்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான பொருளாதார உளவியல் யுத்தமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த நுண்கடன் நிதி நிறுவனங்களின் நடவடிக்கைகள் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளாந்தம் தற்கொலைக்கு முயற்சிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தும் வருகின்றனர். இத்தகைய நுண்கடன் நிதி நிறுவனங்கள் தொடர்பில் அரசு தரப்பினருக்கு பல்வேறு முரண்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையிலும் அரசு இது தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை இதுவரையிலும் இதுவரையில் எடுத்துள்ளதாக தெரிய வரவில்லை. ஏற்கனவே எமது மக்களின் பணத்தை மோசடி செய்துள்ள சப்ரா நிதி நிறுவனத்தின் மோசடிக்காரர்கள் இத்தகைய நிதி நிறுவனங்களின் பின்னணியில் அல்லது வழிகாட்டியலாக தற்போதும் இருக்கின்றார்களா என்பது தெரியாது. சில வேளை அப்படி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றே கூற வேண்டும். இத்தகைய நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் 2017 அறிக்கையின் 2வது பகுதியிலே வங்கிகளற்ற நிதி நிறுவனங்கள் மேற்பார்வை எனும் தலைப்பின் கீழ் மொத்தமாக 51 நிதி நிறுவனங்கள் செயல்பாட்டில் இருப்பதாகவும் மேலும் 68 நிதி நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இவ்வாறான அனுமதிகள் வழங்கப்படுகின்ற நிலையில் நுண்கடன் பிரிவுகளின் கட்டளைகளுக்கும் மேற்பார்வைக்குமான திணைக்களம் ஒன்று செயல்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகின்ற நிலையில் மேற்படி நுண்கடன் நிதி நிறுவனங்களால் எமது மக்கள் தற்கொலைக்கு துணிகின்ற நிலைமைகள் ஏன் ஏற்படுகின்றன என்ற கேள்வியே எமது மக்களுக்கு முன்பாக எழுந்துள்ளது. இன்று எமது மக்கள் பொருளாதார வலிமை இழந்தவர்களாக இருக்கின்ற நிலையில் அவர்களால் ஈட்டப்படுகின்ற சொற்பமான நிதி கூட ஃபினான்ஸ், லீசிங், நுண்கடன் வட்டி, வீடமைப்பு கடன் வட்டி போன்ற பல்வேறு பிரிவுகளால் தென்பகுதி நோக்கி அவை நகர்த்தப்பட்டு வருகின்றன. அது போதாமைக்கு பிற மாவட்டங்களிலிருந்து சென்று வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வளங்களை சூறையாடப்படுகின்ற நிலைமைகளும் இல்லாமல் இல்லை. பல்வேறு தொழில்சார் இடையூறுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. எனவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எமது மக்களை வாட்டி வதைக்கின்ற மேற்படி நுண்கடன் நிதி நிறுவனங்கள் தொடர்பில் இந்த அரசு வலுவுள்ள உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். மேற்படி நுண்கடன் சுமைகளிலிருந்து எமது மக்கள் விடுபடுவதற்கு அரச இலகு கடன் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதென்பது அதற்கு ஒருபோதும் உரிய தீர்வாகாது. எமது மக்களை தற்போதுள்ள கடன் சுமைகளிலிருந்து மீட்க என இன்னுமொரு கடன் திட்டத்தினை அறிமுகம் செய்வதானது எமது மக்களை மீண்டும் படுகொலியில் தள்ளிவிடும் செயலாகும். எனவே முதலில் மேற்படி நுண்கடன் நிதி நிறுவனங்கள் குறித்து உடனடி ஆய்வுகளை மேற்கொண்டு நியாயமற்ற வட்டி வீதங்களை ஒதுக்கிவிடவும் முறையற்ற வகையிலான கடன்கள் வழங்கப்பட்டிருப்பின் அவற்றை ரத்து செய்திடவும் அவரவர் பெற்ற கடன்களை அவரவர் வசதிக்கேற்ற தவணை முறையில் திருப்பிச் செலுத்துவதற்கு ஒரு கால அவகாசமும் வழங்கிட முன்வர வேண்டும். மேற்படி கடன்களில் பல வலுக்கட்டாயமாக எமது மக்கள் மத்தியில் திணிக்கப்பட்டிருந்தால் இத்தகைய ஏற்பாடுகள் அவசியமாகும். அதே நேரம் எமது பகுதிகளில் கடந்த காலங்களில் அடைந்துள்ள பாதிப்புகளையும் எமது மக்களின் பொருளாதார வீழ்ச்சி நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் புனர்வாழ்வு அதிகார சபையினூடாக மேற்படி கடன் தொகையை மீளச் செலுத்துவதற்கு ஒரு விசேட ஏற்பாட்டினை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் எமது மக்கள் மீள வலிய பூத்தப்பட்டுள்ள மேற்படி கடன் சுமைகளிலிருந்து எமது மக்கள் மீளுகின்ற நிலையில் எமது மக்களது எதிர்கால வாழ்வு கருதிய வாழ்வாதாரங்களை மேற்கொள்வதற்கு அரசு குறிப்பிடப்படுகின்ற ஒரு அரச இலகு கடன் முறைகளை வழங்குவது ஆரோக்கியமாக அமையும் என்பதை தெரிவித்து அந்த வகையில் இன்று நிதியமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். அதாவது 150,000 ரூபாய்க்குட்பட்ட வகையில் நுண்நிதி கடன்களை பெற்றுள்ள பெண்களின் கடன்களில் வட்டி வீதத்தை இல்லாத ஒழிப்பதற்காக ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கின்றார். அந்த வகையில் அதை வரவேற்று அதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் செய்ய வேண்டுமென கௌரவ அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டு அதைவிட நான் இன்று முன்வைத்திருக்கின்ற இந்த கருத்துக்களையும் அவர் கருத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
Thank you. Thank you very much. Next, Honorable Abdul Maharoof, you have 7 minutes.
Bismillah ar-Rahman ar-Rahim. Talamithangum Rupinavar Hile. Indra எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அனுர திசாநாயக் அவர்களால் கொண்டுவரப்பட்ட இந்த ஒத்திவைப்பு பிரேரணையில் எனக்கு பேச கிடைத்தமைட்டு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அரச அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனங்கள் ஒழுங்குபடுத்தப்படாத நிலையிலே பல்வேறுபட்ட சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் வடக்கு கிழக்கிலே முற்றுமுழுதாக 30 வருட யுத்தகால யுத்தத்தை முகங்கொடுத்த எமது பிரதேச மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய சொத்துக்களை இழந்திருந்த சூழலிலே அதே போன்று பல்வேறுபட்ட இனக்குழுக்கள் மத சார்ந்த சமூகத்தை பழிவாங்குகின்ற நிலைமையிலே பல்வேறு இனக்கலவரங்களை உருவாக்கி தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய உடைமைகளை இழந்த அப்படிப்பட்ட மக்களை கவர்கின்ற நிகழ்ச்சி திட்டமாக இன்று நுண்கடனாளர்கள் அல்லது நுண்கடனை கொடுக்க நினைக்கின்ற சில நிறுவனங்கள் கவர்ச்சியான வட்டி வீதங்களையும் கவர்ச்சியான சலுகைகளையும் அந்த மக்களுக்கு எடுத்து கூறி எமது பிரதேசத்திலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு முடமாக்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலே உங்களுடைய சிறிய பிள்ளைகளுக்கு அவருடைய உயர்கல்விக்காக நாங்கள் உதவி செய்கின்றோம், அல்லது 45 வயதுக்கு மேற்பட்டவர்களை 55 வயது வருகின்ற போது ஒரு கவர்ச்சியான ஓய்வூதியத்தை நாங்கள் உங்களுக்கு கொண்டு தரப்போகின்றோம் என்றெல்லாம் கூறி இந்த நிறுவனங்கள் அரசினுடைய அரசு அங்கீகாரம் பெற்ற அல்லது அரசு அங்கீகாரம் பெறாத பல மோசடியான நிறுவனங்கள் குறிப்பாக வடகிழக்கிலே மற்றும் யுத்த சூழல் இருந்த இடங்களிலே இந்த மக்களை போய் கவர்ச்சியான பேசி அவர்களை உள்வாங்கிக் கொள்கின்றார்கள். அண்மை காலத்தில் எமது பிரதேசத்திலே அங்கு முதலீடு செய்தவர்களுடைய நிதியை பெற முடியாத சூழல் ஒன்று உருவாகியது. இன்று எமக்கு முன்னர் பேசிய எதிர்கட்சியிலே அதாவது முன்னர் ஆளும் கட்சியாக இருந்தவர்களெல்லாம் அன்று அவர்களுடைய அன்று அஜித் கப்ரால் போன்றவர்களுடைய மத்திய வங்கியினுடைய அனுசரணையுடன் அங்கீகாரம் பெற்ற பல நிறுவனங்கள் இன்று மோசடியில் ஈடுபட்டதை இன்று 10 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் அதனை கண்டுகொண்டோம். அதன் மூலமாக இன்று அவர்கள் அந்த நிறுவனங்களை அணுகுகின்ற போது கவர்ச்சியான நிதியை அதாவது வைப்பிட்டால் கவர்ச்சியான ஒரு வட்டி வீதத்தை தருவதாக கூறி ஏமாந்தவர்கள் எமது பிரதேச மக்கள் கூடுதலாக இருக்கின்றார்கள். எமது வடகிழக்கிலே 60க்கும் மேற்பட்ட என்று கூறுகின்ற போது திருகோணமலை மாவட்டத்திலே 20க்கும் மேற்பட்ட மோசடி நிறுவனங்கள் இன்று மக்களால் இனங்காணப்பட்டிருக்கின்றது. இன்று உங்களுக்கு தெரியும் இங்கு பேச முன்வைக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான நிறுவனங்கள் அந்த மோசடியில் ஈடுபட்டதன் காரணமாக 35,300 வாடிக்கையாளர்கள் இந்த ஈடிஐ ஃபினான்ஸ் போன்ற நிறுவனங்களும் மற்றும் ஏனைய நிறுவனங்களாலும் 36 பில்லியன் ரூபாவுக்கு மேல் கிட்டத்தட்ட 3,600 கோடி ரூபாவுக்கு மேல் வைப்பிட்டவர்கள் இன்று அவர்கள் வைப்பிட்ட தொகையை கூட பெற முடியாத சூழல் இருக்கின்றது. இன்று நாங்கள் பல விடயங்களில் இன்று பல முன்னர் செய்த அரசாங்கத்தினுடைய மோசடிகளை நாங்கள் சரி செய்து கொண்டு போகின்ற போது நாங்கள் பல சவால்களை எதிர்நோக்குகின்றோம். உங்களுக்கு தெரியும் அண்மையிலே சர்வதேசத்தினுடைய விலை சூத்திரங்கள் அதாவது குருட்டோயில் போன்ற எங்களுடைய அன்றாடம் பாவிக்கின்ற பெட்ரோல் டீசல் போன்றவற்றினுடைய விலையை நாங்கள் ஒரு சிறிய தொகையை அதிகரித்த போது இன்று எதிர்கட்சியிலிருந்து கூக்குள்ளிடுகின்றவர்கள் அன்று 157 ரூபாவாக இருந்த பெட்ரோலை 100 ரூபாவுக்கு குறைக்க வேண்டும், 80 ரூபாவாக டீசல் விற்கப்பட வேண்டும், 50 ரூபாவாக மண்ணெண்ணெய் கொடுக்கப்பட வேண்டும் என்று சரத்தன் சில்வா போன்ற உயர்நீதிமன்ற நீதியாளர்கள் தீர்ப்பு வழங்கிய போது அன்றைய ஆட்சியாளராக இருந்த எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அதனை தந்த தீர்ப்பை கூட உதாசீனப்படுத்திவிட்டு கொண்டு சென்ற விடயங்களெல்லாம் இன்று நாங்கள் ஒரு நெறிப்படுத்தியிருக்கின்றோம். ஒரு இன்று சர்வதேச மட்டத்திலே இன்று அமெரிக்க போன்ற நாடுகளுடைய செயல் திட்டங்களினால் ஒரு ஸ்திரமான நிலைமை இல்லாமல் இன்று விலைகள் அதிகரித்து போகின்ற போது டொலருடைய விலையேற்றங்கள் வருகின்ற போது இங்கு சாதாரண பாமர மக்கள் அதற்கு விலை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று எமது நாட்டிலே சில இனக்குரோதம் உள்ள அல்லது இனவாதத்தை பேசுகின்ற சில அமைப்புகளும் இயக்கங்களும் செயல்படுவதன் காரணமாக 1,000,000,000 கோடி ரூபாய்கள் இன்று எமது நாட்டிலே இழந்து சொத்துக்களை இழந்து அனாதரவாக இருக்கின்ற போது இன்று எமது எமது நாட்டிலே முதலீடு செய்ய வருகின்றவர்களும் எமது அந்நிய செலவாணியை நாங்கள் இழக்கச் செய்கின்ற நிலைமையையும் வெளிநாடுகளிலே இருந்து பெறப்படுகின்ற உதவி திட்டங்கள் கூட இல்லாமல் போகின்ற சூழலையும் நாங்கள் காண்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த இனக்கலவரங்களை இனக்குரோதங்களை ஏற்படுத்துகின்ற சில அமைப்புகளை நாங்கள் சட்ட ரீதியாக அவர்கள் இந்த நாட்டினுடைய உரிமையை அவர்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை உரிமையையும் இல்லாமல் செய்து இன்று நாங்கள் சில கொந்தளாத்துக்காரர்களை பிளாக்லிஸ்ட் செய்வது போன்று இந்த நாட்டினுடைய சாதாரண பிரஜைகள் போன்று வாழுகின்ற உரிமையை கூட அப்படிப்பட்ட இனவாதங்கள் பேசுகின்றவர்களுக்குரிய உரிமையை நாங்கள் அரசு ஒரு சட்டத்திட்டத்தினூடாக அவர்களை தடை செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த முடியும். அதே நேரத்தில் இந்த போலியான நிதி நிறுவனங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதித்து இந்த நாட்டினுடைய நிதி சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கான அங்கீகாரத்தை எமது நிதியமைச்சர் அவர்கள் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நிறுவனங்களை மட்டும் இந்த நாட்டினுடைய மக்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். இன்று அரசே ஒரு சாதாரண மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய முறையிலே இந்த இலகு கடன்களை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம், அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், இன்றைய யுத்த சூழல் காரணமாகவும் எமது வடகிழக்கு மாகாணத்திலே தலைமை சார்ந்துகின்ற பெண்களுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு கடன் திட்டமும் இல்லாமல் உதவி திட்டமாக எங்களுடைய அமைச்சரவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் கூறியது போன்று அந்த தொகையை ஒரு சாதாரண ஒரு பெண்மணியும் பெறக்கூடிய விதவைகள் பெறக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிதி நிறுவனங்களுக்கு ஒழுங்கு கட்டுப்பாடை விதித்து ஒரு சரியான முறையிலே எப்படி விளைச்சுத்திரங்களை நாம் ஒரு பெட்ரோல் அதாவது மண்ணெண்ணெய் போன்ற டீசல் போன்ற பாவனை பொருட்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தோமோ அதே போன்று நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தப்பட்டு அவர்களை கட்டுக்கோப்புக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிதி நிலைமையை நமது அரசு உருவாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
Thank you very much.